الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وروي عن النبي صلى الله عليه وسلم يقول الله تبارك وتعالى: من لم يرض بقضائي ولم يصبر على بلائي فليخرج من تحت سمائي فليتخذ ربا سوائي، أو كما قال عليه الصلاة والسلام. أخلم أريدي لند مكل ماكل يقول وعند كالتلي மண்ணிலே உயர்ந்த மாபதியா மக்கா நகரிலே மனிதர்களை புனிதர்களாக மாற்ற மாணவியை தோற்றுவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கோர் அருட்குடையா யவனியிலே அவதரித்த அருமை தூதர் அஹமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்கள் அந்த நபியினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், கயாமனால் வரும் வரையில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஒழுகக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் இல்லத்தில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹும் அவனுடைய தூதரும் எமக்கு ஏவி இருக்கின்றார்களோ, எந்த விடயங்களை எடுத்து நடப்பதன் மூலமாக ஈருலக வாழ்க்கையிலேயும் நிம்மதி, கண்ணியம், கௌரவம், சந்தோஷம், அத்துணையும் கிடைக்கும் என்று எமக்கு நன்மாராயம் கூறியிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்வதன் மூலமாக ஈருலக வாழ்க்கையிலேயும் நஷ்டமும் கேவலமும் துன்பமும் உண்டாகும் என்று எமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன், நசீகத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய இஷ்டப்படி இந்த உலகத்திலே எம்மை படைத்திருக்கிறான். எம்மை படைத்தது மட்டுமல்லாமல் எம்முடைய இந்த உலக மறு உலக வாழ்க்கையினுடைய அத்துணை பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் பரிகாரமாக அல்லாஹ் எமக்கு ஷரியாத்தை தந்திருக்கின்றான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஷரியத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களும் அவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரு தீர்வாகவே அமைந்திருக்கின்றது. உலகத்திலேயும் கூட மறு உலகத்திலேயும் கூட மனிதன் என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றதோ, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மனிதனுக்கு சவாலாக வருகின்றதோ, அத்துணை சவால்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு முறையில் தான் அல்லாஹ் எமக்கு ஷரியத்தை தந்திருக்கின்றான். மனிதனுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அது சமூக ரீதியிலான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது தனி மனித குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனையாக இருந்தாலும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை அல்லாஹ் இந்த ஷரியத்திலே ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இதனை பற்றி தான் அல்லாஹ் குறிப்பிடும் போது அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டோம். தீன் பூர்த்தியாகி விட்டது என்பதனுடைய அர்த்தம் என்ன? மனிதனுடைய அத்துணை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையை அல்லாஹ் இந்த ஷரியத்திலே வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஷரியத் இருக்கின்றது. அந்த ஷரியத்தினுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் இருக்கின்றது. அந்த கட்டளைகளை அமுல்படுத்தக்கூடிய ஒரு சம காலத்தை, ஒரு நல்ல ஒரு காலத்தை, சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது இருக்கின்றது. இது அல்லாஹ்வினால் எமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு நியமத்து என்பதை நாம் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரியத்தினுடைய ஐந்து கட்டளைகள் எமக்கு தெரியும். ஷரியத்திலே அல்லாஹ் எமக்கு கடமையாக்கிய ஐம்பெரும் கடமைகள் எமக்கு தெரியும். அவைகளை அழகிய முறையிலே எம்முடைய நாட்டிலே நாம் அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எம்முடைய செயல் ரீதியாக, சொல் ரீதியாக அத்துணை அம்சங்களையும் நாம் எம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்றோம். ஆனால் கொண்டு வருவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது அல்லாஹ். அதுவும் ஒரு நியமத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே அல்லாஹ் எமக்கு கொடுத்த ஒரு கட்டளையும் நியமத்தும் தான் இந்த நோன்புடைய மாதத்தை அடைந்து நோன்பை நோட்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த நோன்பு நோட்பதும் கூட ஒரு நியமத்து என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக சமகாலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய விடயத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். எம்முடைய உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு, அதாவது பணக்கார ரீதியிலான, பணம் ரீதியிலான ஒரு நாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் அது சைனாவாக இருக்கின்றது. சைனாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்கின்றார்கள். ஆனால் நாம் மீடியா துறையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே வாழக்கூடிய, அரசியலிலே ஈடுபடக்கூடிய மாணவர்கள் உட்பட அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அதே போன்று கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள், இத்துணை மக்களுக்கும் அங்குள்ள அரசாங்கம் நோன்பு பிடிப்பதை முழுமையாக தடை செய்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு பிடிப்பது என்பது வீட்டுக்குள்ளே நாம் சாப்பிடுகின்றோம், பகல் வேளைகளிலே சாப்பாடு இல்லாமல் நாம் பசியுடன் இருக்கின்றோம். இது யாருக்கு தெரியும் என்று நாம் விளங்குவோம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நாட்டினுடைய அரசாங்கம் எந்த அளவு மோசமான முறையில் நடக்கின்றது என்றால், ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எந்த வீடுகளிலே நோன்பு நோக்கின்றார்கள் என்று கூட அவர்கள் அங்கே அலசி ஆராயக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், எமக்கு அல்லாஹ் நோன்புடைய மாதத்தை தந்து நோன்பை பிடிப்பதற்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருப்பது அவனுடைய நியமத்தா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஷரியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கடமை. இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த நோன்பை வைத்து, இந்த ரமலானை வைத்து அல்லாஹ் அது மனிதர்களுக்கு, முஸ்லிம் சமுதாயத்தினர்களுக்கு எந்த அளவு மிகப்பெரிய அருள்களையும், மனிதன் முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் என்று சொன்னால், சமகாலத்திலே நாம் முகம் கொடுக்கக்கூடிய இன பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவு, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேவலம், முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல், முஸ்லிம்களுடைய சரியத்தை பாதுகாக்க முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, இத்துணைக்கும் அல்லாஹ் இந்த நோன்பிலே மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கின்றான். அந்த பரிகாரத்தை பற்றி உலமாக்கள் தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்திலே கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். பொறுமையை பற்றி கூறினால், எம்முடைய கழுத்து போகும் வரைக்கும் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டுமா? தக்வா தக்வா என்று கூறுகின்றீர்களே, தக்வாவுடைய எல்லை தான் என்ன? தக்வா எந்த அளவு நாங்கள் கொள்ள வேண்டும்? இவ்வாறாக கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் தக்வாவையும் ரஹ்மத்தையும், அவருடைய மஃபிரத்தையும், நரக விடுதலையையும் அல்லாஹ் எவ்வாறு மலையாக பொழிவிக்கின்றானோ, அந்த மலையிலே விரும்புபவர்கள் நனைந்து அவனுடைய தக்வாவையும் அந்த ரஹ்மத்து மஃபிரத் நரக விடுதலையை விரும்பியவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். எனக்கு தக்வா தேவையில்லை, ரஹ்மத்து அவசியம் இல்லை, மஃபிரத்தும் தேவையில்லை, நரக விடுதலை தேவையில்லை, நான் எப்படியும் வாழ்ந்து கொள்வேன், அதை தட்டி கேட்பதற்கு நீ யார் என்று இதில் இருந்து யாரெல்லாம் விலகிக் கொள்ளுகின்றார்களோ அவர்களை போன்ற ஒரு மூதேவிகளும் அவர்களை போன்ற ஒரு நஷ்டவாளிகளும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எம்முடைய சமகால பிரச்சனையிலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வை தருகின்றான், எவ்வாறு அல்லாஹ் தீர்வை கொடுக்கின்றான், எமக்கு ஏற்படக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் எங்களுக்கு எவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்கின்றான், இதனை பற்றி நாம் அலசும் போது பொதுவாகவே முஸ்லிம் சமுதாயத்தினர்கள், சமகாலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் இவர்களுடைய வீழ்ச்சிக்குரிய அடிப்படை காரணத்தையும் முஸ்லிம்களுடைய வெற்றிக்குரிய காரணத்தையும் நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், முதலாவது முஸ்லிம்களுடைய வெற்றிக்குரிய காரணம், வெற்றியினுடைய அடிப்படை இருக்கிறது எங்கே, அது சபரிலே இருக்கின்றது, பொறுமையிலே இருக்கின்றது. முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்குரிய அடிப்படை எங்கே இருக்கிறது, முஸ்லிம்களுடைய பிரிவினையிலே இருக்கின்றது. முஸ்லிம்கள் ஜாதிகளாக கொள்கை ரீதியாக எப்பொழுது பிளவுபட ஆரம்பிக்கின்றார்களோ அங்கேதான் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி இருக்கின்றது, அங்கேதான் முஸ்லிம்களுடைய தோல்வி, அங்கேதான் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய கேவலம், அங்கேதான் முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் இருக்கிறதே ரமலானுடைய மாதம், இது ஒரு பொறுமையுடைய மாதமாக இருக்கிறது. எந்த அளவு பொறுமையை மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்றால், வாழ்நாள் பூராக அல்லாஹ் எந்த மனைவியை ஹலாலாக ஆக்கி வைத்திருந்தானோ அந்த மனைவிக்கு அருகாமையில் படுத்திருக்கலாம் பகலுடைய வேளையிலே, ஆனால் தன்னுடைய நஃப்சு சொல்லுகின்றது உனக்கு ஹலாலான மனைவி, அவளுடன் ஒன்று சேர்வது உனக்கு ஹராமா என்று மனம் கேட்கின்றது, ஆனால் தன்னுடைய மனதுக்கு பொறுமையை கொடுக்கின்றான். உணவு முன்னால் இருக்கிறது, பசியாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது, உள்ளம் சொல்லுகிறது கொஞ்சம் தண்ணீரை குடி, யாருமே இந்த இடத்திலே கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன செய்கின்றோம், பசியாக இருக்கிறதா, தாகமாக இருக்கிறதா, பொறுமையை மேற்கொள் என்னுடைய மனவே, உனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தயார் செய்வான் என்று பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலம் தான் இந்த ரமலானுடைய காலம். இந்த பொறுமையை நாம் எம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால், கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு இந்த ரமலானுடைய மாதத்திலே வானத்திலிருந்து உதவிகளை நேரடியாக கொடுத்தானோ அதே போன்ற உதவிகளை அல்லாஹ் எமக்கு கொடுப்பான். ஆனால் மக்களுடைய கேள்வி என்ன, பொறுமை என்று கூறுகின்றீர்கள், பொறுமை என்றால் எவ்வளவு பொறுமை இருக்க வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், பொறுமையுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா, இதற்கு மேலால் நான் எவ்வாறு பொறுப்பது என்று கேள்வி கேட்கின்றோமே அதுதான் பொறுமையுடைய ஆரம்பம். சஹாபாக்களுடைய பொறுமையை எடுத்து பாருங்கள். சஹாபாக்கள் ஹந்தக்குடைய யுத்தத்திலே சாப்பிடுவதற்கு வழி இல்லை, குடிப்பதற்கு வழி இல்லை. சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எங்கே, அல்லாஹ்வுடைய உதவி எங்கே என்று சபரிலே வளர்ந்த அந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய பொறுமை எவ்வளவு இருக்க வேண்டும்? இன்னும் ஒரு கேள்வி வரும், என்ன, நாம் ஹக்கிலே இருக்கின்றோம், தீனிலே இருக்கின்றோம், இதற்கு மிச்சம் நாங்கள் பொறுமை காக்க வேண்டுமா? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை எடுத்து பாருங்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னியர்களின் மூலமாக எத்துணை நிபந்தனைகள் இடப்பட்டதோ அத்துணை நிபந்தனைகளையும் ஏற்றுக் கொள்ளுகின்றார்கள். எந்த அளவுக்கு நபி என்ற வார்த்தையை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வார்த்தையை இந்த ஒப்பந்தத்தில் இருந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை சொல்லப்படுகின்றது, அங்கே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதையும் அளித்து விடுங்கள், முஹம்மது முஹம்மது என்ற வார்த்தையை போடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் ஹக்கிலே இல்லையா, நாங்கள் உண்மையான மார்க்கத்திலே இல்லையா, இந்த அளவு நாங்கள் அடிவணிந்து போக வேண்டுமா என்ற கேள்வியை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்புகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் எந்த அளவு அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டது, குஃபார்களின் மூலமாக சுடு மனநிலே புரட்டப்பட்டு அநியாயம் செய்யப்படவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களால் அதை பார்ப்பார்கள். இரவு வேளைகளிலே சவுக்கினால் அடிக்கப்படுவார்கள். அங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹக்கான மார்க்கத்திலே இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? பொறுமையை கடைபிடியுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். ஹலரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குஃபார்களின் மூலமாக ஹக்குடைய வார்த்தையை பாவித்ததற்காக முகத்தின் அடையாளம் தெரியாத அளவுக்கு அங்கே வேதனை செய்யப்படுகின்றார்கள், அடித்து துன்புறுத்தப்படுகின்றார்கள். அங்கே ஜியாதுடைய போராட்டத்தை உருவாக்கவில்லை. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த பிரகடனம் செய்யவில்லை. நாங்கள் ஹக்கிலே இருக்கின்றோம் என்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லே, முதலாவது முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவி பெறுவதற்கு முதலாவது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே குறிப்பிடும் போது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட முஃமின்களே, இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையின் மூலமாக தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று குறிப்பிட்டதற்கு பின்னால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? மஅல் முஸல்லீன் என்று சொல்லவில்லை, தொழுகையாளிகளுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்றால் இந்த உலகத்திலே முழு உலகமே வந்து என்னை எதிர்த்தாலும் எவனாலும் என்னை எதிர்க்க முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எம்முடன் இருக்க வேண்டுமாக இருந்தால் பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். பொறுமை எம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனித சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு அடிப்படையே இந்த பொறுமையாகத்தான் இருக்கிறது. அல்லாஹுடைய உதவியை பெற்றுத் தருவதற்கு அடிப்படை காரணம் கூட இந்த பொறுமையாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிரி ஸாபிரீன். அல்லாஹ் அவன் பலவிதத்திலேயும் மனிதர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். உயிரை எடுக்க வேண்டுமா? வீடுகளை இல்லாமலாக்க வேண்டுமா? பொருளாதாரத்தை இல்லாமலாக்க வேண்டுமா? எத்துணை விதத்தில் வேணுமோ அத்துணை விதத்திலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எம்மை சோதித்துக் கொண்டுதான் இருப்பான். சுனாமி வந்த நேரத்திலே யாரும் கேட்கவில்லையே, நாங்கள் ஹக்கிலே தானே இருக்கிறோம், கடலுடன் நாங்கள் யுத்தம் செய்யவா என்று யாராவது ஒரு புத்திசாலி கேட்பானா? கண்ணியத்துக்குரியவர்களே, கடலும் மனிதனும் அல்லாஹுடைய பார்வையிலே ஒன்றுதான். எவ்வாறு அல்லாஹுடைய பார்வையிலே கல்லும் தங்கமும் ஒன்றாக இருக்கிறதோ, கல்லும் மாணிக்கமும் ஒன்றாக இருக்கின்றதோ, அதே போன்று முழு உலகமே அல்லாஹுடைய பார்வையில் ஒரே ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொறுமையின் மூலம் அல்லாஹ் எமக்கு எவ்வளவு பெரிய உதவியை தருகின்றான் தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தினுடைய ராஜாவாக, உலகத்தினுடைய வல்லரசாக ஆகுவதற்கும் இந்த பொறுமைதான் அடிப்படை காரணம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நாம் சில மக்களை நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களாக, இமாம்களாக நாங்கள் ஆக்கினோம். எப்போது? லம்மா ஸபரு, அந்த மக்கள் எப்பொழுது பொறுமையை மேற்கொண்டார்களோ, எப்பொழுது பொறுமையுள்ளவர்களாக இருந்தார்களோ, அந்த நேரத்திலே நாம் அவர்களை மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இமாம்களாக, தலைவர்களாக நாங்கள் ஆக்கினோம் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு பொறுமையை படித்துத் தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். கோபம் கடுமையாக வரக்கூடிய மாதம் தான். நோன்புடைய காலங்களிலே மிக கடுமையாக கோபம் ஏற்படும். கடுமையான கோபம், மனைவியுடன் கோபம், தாயுடன் கோபம், கடையிலே வேலை செய்யக்கூடியவர்களுடன் கோபம் வரும். ஆனால் நாம் எவ்வாறு மனிதனோ அதே போன்றுதான் என்னுடைய மனைவியும் ஒரு மனிதன், என்னுடைய பிள்ளைகள் அவர்களும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட என்னை போன்ற மனிதர்கள், என்னுடைய கடையிலே வேலை செய்யக்கூடிய கூலிக்காரர்களும் நோன்பு பிடித்து கஷ்டப்பட்ட மனிதர்கள் தான். அதையும் நாம் புரிந்து அவர்களுடன் பொறுமையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போன்றுதான் மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும், மனிதனுடைய கண்ணியத்தை எடுத்து தருவதற்கு, மனிதனை வெற்றி பாதையின் பக்கமாக வேறு நடை போடுவதற்கு மிக பிரதானமாக சபர் எவ்வாறு அமைகின்றதோ இதே போன்றுதான் அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த தக்வாவும். இதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது இந்த தக்வாவையும் இந்த சபரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து கூறுகின்றான். இன்னஹு மன் யத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுளீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். யார் அல்லாஹ்வை பயந்து பொறுமையுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லுபகாரம் செய்யக்கூடிய மக்களுடைய கூலிகளை அல்லாஹ் வீணடிக்க மாட்டான் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் உலகத்திலே மனிதர்களை படைத்திருப்பது எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பிரச்சனைக்குரியவன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஃபித்னாவுக்குரியவன். அந்த ஃபித்னாவுடைய கட்டத்திலேதான் மனிதன் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் உங்களில் சிலரை சிலருக்கு ஃபித்னாவாக பிரச்சனைக்குரியவர்களாக உங்களுடன் பிரச்சனை போடக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எதற்காக அல்லாஹ் அவ்வாறு ஆக்கியிருக்கிறான்? அதஸ்மிரூன், நீங்கள் அந்த பிரச்சனையிலே நீங்கள் பொறுமையுள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? வகான ரப்புக பஸீரா, நீங்கள் பொறுமையுள்ளவர்களா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, பொறுமையுடைய மாதம், பொறுமையை நாம் எடுத்துக் கொள்வோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா இந்த பொறுமையின் மூலமாக ஈருலக வாழ்க்கையிலேயும் எமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவது மட்டுமல்ல, சம காலத்திலே எமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த பிரச்சனைகளில் இருந்து எமக்கு விடுதலை அளித்து மிகப்பெரிய வெற்றியையும் அல்லாஹு தஆலா எமக்கு தருவான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்கள் ஒவ்வொரு பெரிய யுத்த களங்களுக்கு போகும் போது அல்லாஹு தஆலாவுடைய தீனுக்காக வெளியேறி செல்லும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்திலே அவர்கள் கொண்ட பொறுமையை போன்று உலகத்திலே எவருமே பொறுமை கொள்ள முடியாது. அந்த அளவு கஷ்டங்களுக்கு சஹாபாக்கள் ஆரம்ப கட்டத்திலே மிகப்பெரிய பொறுமை சாதித்தார்கள், பொறுமையை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை எவ்வாறு ஆக்கினான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பற்றி குறிப்பிடும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வானிலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களில் எவர்களை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மிகப்பெரிய இமாம்களாக நாம் ஆக வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எடுக்க வேண்டும் என்றால், எம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஒன்றுதான் இந்த பொறுமை. அதற்கு மாற்றமாக பொறுமையை மேற்கொள்ள தயாரில்லை. எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டம், எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நஷ்டம், அது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தானே தெரியும். அதே கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்தால் உங்களுக்கு தெரியும் இதிலே பொறுமை கொள்வதா அல்லது பொறுமை இழப்பதா என்ற கேள்வியை எழுப்பலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம் என்பவன் அத்துணை முஸ்லிம்களுக்கும் ஒரு குர்ஆன் தான், அத்துணை முஸ்லிம்களுக்கும் ஒரே ஹதீஸ் தான், அத்துணை முஸ்லிம்களுக்கும் ஒரே ஷரியத்து தான். ஆலிமாக இருக்கலாம், ஜாஹிலாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை ஒரே போதனை தான். அனைத்து மக்களுமே எல்லா நிலைமைகளிலேயும் இந்த பொறுமையை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். உயிர் போகக்கூடிய தருணம் வருகின்றதா? முடியுமாக இருந்தால் உலமாக்களுடைய ஆலோசனையை எடுங்கள், தனிப்பட்ட ரீதியிலே போய் அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள் எந்த அளவு நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அந்த பொறுமையை விட்டுவிட்டு நீங்கள் எந்த நேரத்திலே உங்களுடைய கைகளை தூக்க வேண்டும் என்பதை ஷரியத்து ரீதியாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பொறுமையை மேற்கொள்ளாத மனிதன், பொறுமை இல்லாத மனிதன், அவனுக்கு உதாரணம் கூறுவார்கள், அவன் ஷைத்தானாக இருக்கின்றான். பொறுமை இல்லாதவன் அவன் ஒரு ஷைத்தான். அந்த ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே எவ்வாறு குறிப்பிடுகிறான் தெரியுமா? மல்லம் யர்தபி கலாயி, என்னுடைய முடிவு என்னுடைய தீர்ப்பை எவருக்கு பொருந்திக் கொள்ள முடியாதோ, வலம் யஸ்பிர் அலா பலாயி, நான் கொடுக்கக்கூடிய சோதனைகளிலே எந்த மனிதனுக்கு பொறுமை சாதிக்க முடியாதோ, ஃபல்யஹ்ருஜ் மின் தஹ்தி ஸமாயி, என்னுடைய இந்த வானத்திலிருந்து அந்த மனிதன் வெளியேறிவிடட்டும். என்னுடைய அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள தயாரில்லை, என்னுடைய சோதனைகளின் மீது பொறுமை கொள்ள தயாரில்லையா? நீ என்னுடைய வானத்துக்கு கீழால் இருக்காதே, நீ வானத்தை விட்டும் நீ வெளியேறிவிடு. என்னல்லாமல் இன்னொரு இறைவனை உனக்கு தேர்ந்தெடுக்க முடியுமா? உன்னால் முடியுமாக இருந்தால் வேறொரு இறைவனை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சவால் விடுக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பொறுமை இழந்த கூட்டத்திலே நாம் யாரும் ஆகிவிடக் கூடாது. எனவே ரமலானுடைய மாதம், திரும்ப திரும்ப கூறுகின்றேன், பொறுமையுடைய மாதம், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமைக்குரிய கூலி அது சுவர்க்கமே சுவர்க்கம்தான். சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே அந்த மனிதனுக்கு கிடைப்பதற்கில்லை. அல்லாஹுடைய லிகாவையும் அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த கட்டமாக முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்குரிய காரணத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் பிரதானமானது ஒற்றுமையின்மைதான். முஸ்லிம் சமூகத்தினருக்கு மத்தியிலே ஒற்றுமையின்மைதான் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்குரிய அடிப்படை காரணம். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாட்டிற்கு முழு உலகத்திலேயும் நன்மதிப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த நாட்டிலே வாழக்கூடிய என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் பௌத்தர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ அல்லது தமிழர்களோ அல்லது முஸ்லிம்களோ எத்தனை இன மக்கள் வாழ்ந்தாலும், அத்துணை பேர்களும் நாங்கள் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் என்று எப்பொழுது கைகோர்த்து ஒற்றுமை பிரகடனம் செய்து வாழ்க்கையிலே ஒற்றுமையை கொண்டு வருவார்களோ, அப்பொழுதுதான் அந்த நாட்டிற்கும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் அந்த நாட்டினுடைய மக்களுக்கும் முழு உலகத்திலேயும் நன்மதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. முழு உலகத்திலேயும் இலங்கைக்கு என்று ஒரு நன்மதிப்பு இருந்தது. எப்பொழுது இனக்கலவரம் ஆரம்பித்ததோ, எப்பொழுது இனக்கலவரம் இந்த நாட்டிலே ஆரம்பமானதோ, அப்பொழுது முதல் இலங்கைக்கு மிகப்பெரிய கேவலங்களும் ஏனைய நாடுகளில் இருந்து மிகப்பெரிய அழுத்தங்களும் வர ஆரம்பித்தன. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் அவர்களுக்கு உலகத்திலே மிகப்பெரிய நன்மதிப்பும் ஒரு முன்னேற்றமும் உருவாக வேண்டும் என்று சொன்னால், அத்துணை முஸ்லிம்களும் எவ்வாறு இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் என்று சொன்னார்களே, அதே போன்று ஒரே தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்த பிள்ளைகளை போன்று நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக எம்முடைய நாட்டிலே நாம் பார்க்கின்றோம், எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து இன்னும் அந்த தீ காயங்கள் ஆறவில்லை. அதற்குள்ளே எமக்குள்ளே கொள்கை பிரச்சனை உருவெடுக்க ஆரம்பித்து விட்டது. கொள்கை பிரச்சனையின் மூலமாக மற்றவர்களுடைய வீடுகளை, மற்றவர்களுடைய ஸ்தாபனங்களை நெருப்பிலிட்டு எரிக்கக்கூடிய துர்ப்பாக்கிய நிலைமைக்கு இந்த முஸ்லிம்கள் தள்ளப்பட்டால், கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கே முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கப் போகின்றது? முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவி என்பது இந்த ஒற்றுமை இல்லாத தன்மை பிரிவினையின் மூலமாக கடைசி வரையிலுமே கிடைக்காது. அந்த கொள்கை என்பது பார்க்க வேண்டும், ஷரியத் எமக்கு சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே யாரெல்லாம் முஸ்லிமாக இருக்கின்றீர்களோ அவர்களை பார்த்து நீ ஒரு காபிரி என்று சொல்வதற்கு எவனுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. உத்தியோகபூர்வமாக ஷியாக்கள், பிரேவிகள், பஹாயாக்கள் போன்ற காபிர்களாக யாரெல்லாம் முழு உலகத்திலேயும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர, அது தப்லீகாக இருக்கலாம் அல்லது தரீகாவுடைய அமைப்பு அல்லது தௌஹீதுடைய அமைப்பு அல்லது ஜமாஅத்துல் முஸ்லிமீன், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் இஸ்லாமிய ஷரியத்துக்கு உட்பட்டு முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள் என்றால், அத்துணை பேர்களுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யாரும் பிரிவினை ஏற்படுத்தாதீர்கள், பிளவை உண்டாக்காதீர்கள். பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் ஒரு முனாஃபிக்காகத்தான் இருப்பான். அல்லாஹ்வுடைய ஷரியத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு அவன் அங்கே முன்வந்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று நாம் வாழக்கூடிய இந்த நாடு ஓர் அந்நிய நாடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் கோஷம் எழுப்புவோம், எம்முடைய ஷரியத்தை அமுல்படுத்துவதற்கு எமக்கு அதிகாரம் உண்டு, நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று கோஷங்கள் எழுப்பக்கூடாது. எம்முடைய நாட்டிலே அல்லாஹ் எமக்கு தந்திருப்பதை போன்ற ஒரு கண்ணியமும் ஒரு நியமத்தும் உலகத்திலே அல்லாஹ் வேறொரு எந்த ஒரு நாட்டு மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. பிரான்ஸை எடுத்து பாருங்கள், மனித உரிமையிலே முதலிடம் பெறக்கூடிய நாடுகளை எடுத்து பாருங்கள். அங்கே என்ன, ஐக்கிய நாட்டு சபையினுடைய நீதிமன்றத்தினுடைய முடிவு என்ன, முஸ்லிம் பெண்கள்
அவர்கள் பர்தாவை அணிவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய நாட்டிலே ஒரு பர்தாவை அணிவதற்கு, முகத்தை மறைப்பதற்கு தடை வரும் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது பேசுவது எம்மை போன்ற முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்நியன் பேச ஆரம்பிக்கின்றான், முஸ்லிம்களுடைய உரிமையை கொடு என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய ஞாபகத்து கிடைத்ததற்கு பின்னால் நாம் என்ன சொல்லுகின்றோம்? எங்களுக்கு இந்த நாட்டிலே எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவில்லையே, நாங்கள் என்ன செய்வது என்று கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பி நாம் இனவாதத்தை தூண்டிக்கொண்டே இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நியமத்தை கொடுப்பவன் அல்லாஹ். உங்களுக்கு அதிகாரம் தேவையா, ஆட்சி தேவையா? கேளுங்கள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்விடத்திலே. எத்துணை மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா சதிகளுக்கும் நாங்கள் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், எத்தனை பெண்மணிகள் அந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே ரப்பிடத்திலே கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே கையேந்திய பெண்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அல்லாஹை மறந்துவிட்டு எம்முடைய சக்தியை நாம் பிரயோகித்து நாம் வெற்றி கொள்வதற்கு நாம் நினைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய சக்தியின் மூலமாக எந்த ஒரு விடயத்தையும் எம்மால் சாதிக்க முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எவ்வாறு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே பொறுமையை மேற்கொண்டு நாம் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக நாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டுமோ, அதே போன்றுதான் நாம் ஒற்றுமையை இல்லாமலாக்கக்கூடிய எந்த ஒரு விடயங்களிலேயும் நாங்கள் யாருமே ஈடுபடக்கூடாது. ஒற்றுமையை குலைக்கக்கூடிய, இனவாதத்தை தூண்டக்கூடிய எந்த ஒரு விடயத்திலேயும் நாம் யாருமே ஈடுபடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கலாம், ஆனால் நாம் வாழக்கூடிய இடம் இருக்கிறது, இது ஒரு அந்நிய நாட்டிலே நாம் வாழுகின்றோம். எம்முடைய வார்த்தைகள், எம்முடைய செயல்பாடுகள், எம்முடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே மற்றவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் நாம் புலங்கக்கூடிய விதம் இருக்கிறது, அது மற்றவர்களுக்கு நேர் வழியை காட்டக்கூடியதாக அவர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் நல்ல எண்ணம் உருவாகக்கூடிய முறையிலேதான் எம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும். அண்மை காலங்களிலே இடம்பெற்ற அந்த பிரச்சனைகளிலே பார்க்கின்றோம், எத்தனையோ அந்நியவர்கள் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு தயாராகி அவ்வளவு பெரிய நெருப்புகளுக்குள்ளே நுழைந்து முஸ்லிம்களை பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், அந்த மக்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றிய எந்த ஒரு நம்பிக்கை இருக்க முடியும்? நாம் கெட்ட எண்ணம் வைக்க தேவையில்லை. அரசியல் லாபத்திற்காக, அந்த லாபத்திற்காக அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று நாம் சொல்ல தேவையில்லை. எண்ணியத்துக்குரியவர்களே, அவனுடைய உயிர் அந்த இடத்திலே சென்றிருந்தால் அவனால் எங்கே அரசியல் லாபத்தை பெற முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மனிதனுடைய, அந்த அந்நியர்களுடைய உள்ளங்களிலே நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய முறையிலே எந்த முஸ்லிம்கள் எல்லாம் நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ்விடத்திலே தனிப்பட்ட மரியாதை இருக்கின்றது. இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் இனவாதிகளாக ஆகக்கூடாது. பிரச்சனைகள் உருவாகுவதற்கு அடித்தளமிடக்கூடிய காடையர்களை போன்று நாங்கள் யாருமே ஆகிவிடக் கூடாது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல். ஒரு மனிதன் சமூகங்களுக்கு மத்தியிலே இனவாதத்தை உண்டு பண்ணுகின்றான், பிரச்சனையை உண்டு பண்ணுகின்றானா, அவன் எந்த ஒரு மனிதனையும் கொல்ல தேவையில்லை, எந்த கடைகளையும் தீயிட்டு கொளுத்த தேவையில்லை. அவன் உருவாக்கிய அந்த இனவாதம், அவன் உருவாக்கிய அந்த பிரச்சனை, அவனுடைய வார்த்தையின் மூலமாக, அவனுடைய செயல்களின் மூலமாக உருவாகி அந்த பிரச்சனை இருக்கிறது. அவன் கொலை செய்வதை விட மிகப்பெரிய பாவத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடியதுதான் இந்த ஃபித்னா என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, குறிப்பாக சென்ற காலங்களிலே எம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தினர்கள், குறிப்பாக எம்முடைய வாலிபர்கள் என்ன செய்கின்றார்கள்? பாதைகளை நாம் பார்க்கின்றோம், பாதைகளை தங்களுக்கு அரசாங்கத்தினால் எழுதி கொடுக்கப்பட்ட சொந்த காணியை போன்று நினைத்துக் கொண்டு அங்கே விளையாட்டிலே ஈடுபடுகின்றார்கள், அவர்களுடைய கேலி கூத்திலே ஈடுபடுகின்றார்கள். இரவு நேரங்களை எடுத்துக் கொண்டால் அவர்கள் பள்ளி வாயல்களிலே கையாமுள் லைலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் இருக்கின்றார்களே, நடு தெருக்களிலே இன்று அல்லாஹ்வுடைய அவனுடைய ரசூலுடைய ஷரீஅத்துக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய நிலைமையிலே வாலிபர் நடந்து கொண்டதை நாம் எம்முடைய அனுபவ ரீதியாக நாம் கண்டுகொள்கின்றோம். அதே போன்றுதான் எத்தனையோ பள்ளிகளை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். கூடுதலாக அதிகமான பள்ளி வாயல்களிலே இலங்கையிலே வாலிபர்கள் உட்பட சில வயோதிபர்களும் கூட என்ன செய்கின்றார்கள், இங்கே குத்துபா ஆரம்பிக்கப்படுகின்றது, குறிப்பாக நோன்புடைய காலங்களிலே நோன்பு அல்லாத காலங்களிலேயும் கூட வந்த வாலிபர்களும் தான், சில வயது வந்த மூத்தவர்களும் தான் நடுத்தருக்களிலே பள்ளியினுடைய வாயிலுக்கு வெளியிலே அவர்கள் கூடிக்கொண்டு அவர்கள் தேவையில்லாத கதைகளையும் பேச்சுக்களையும் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இவ்வாறு நிற்பதன் மூலமாக என்ன நடக்கின்றது என்று தெரியுமா? இனவாதத்துக்கு நாம் அடித்தளமிடுகின்றோம், மற்ற மக்களுக்கு நாம் முஸ்லிம்களை பற்றிய குரோதத்தை நாம் உண்டு பண்ணுகின்றோம். பாதையிலே செல்லக்கூடிய பெண்கள் செல்லுகின்றார்கள், அந்த பாதை ஓரங்களிலே நிற்கக்கூடிய வாலிபர்கள் அந்த பெண்களை பார்க்க மாட்டார்கள், அவர்கள் தலையை தாழ்த்தி பூமியை மண்ணை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்நிய சமுதாயம் என்ன சொல்லும் தெரியுமா? ஏன் எம்முடைய சமுதாயமே கூறுகின்றது, ஜும்மாவுடைய நாளையிலே பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய வாலிபர்கள் எதற்காக நடுப்பாதைகளிலே இருக்க வேண்டும், எங்களை பார்ப்பதற்கா, அந்நிய பெண்களை பார்ப்பதற்கா என்ற கேள்வியை எழுப்பி இனவாதத்தை உண்டு பண்ணி விடுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தயவு செய்து முந்தைய காலங்களை விட எத்தனையோ பிரச்சனைகள் வந்ததன் காரணமாக பாடம் படித்து விட்டோம். அதனால் இன்று அதிக அளவு மக்கள் பள்ளிகளுக்குள்ளேயே இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சொற்ப மக்கள் இன்னமும் கூட பள்ளிக்கு வெளியிலே நின்று கொண்டு, கேட்டுக்கு வெளியிலே நின்று கொண்டு தேவையில்லாத முறையிலே அரட்டை அடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவும் கூட இனவாதத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல்தான். எனவேதான் குறிப்பாக எம்முடைய பள்ளி வாயிலை நாம் எடுத்தால், எம்முடைய பள்ளி வாயிலுடைய ஒரு பகுதி கேட் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காரணம் என்ன? மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை உருவாக கூடாது. நாம் நிற்பதை பார்த்து கெட்ட எண்ணம் வைத்து முஸ்லிம்களுக்கு எதிராக எம்முடைய ஊர்களிலேயும் பிரச்சனை உண்டாக கூடாது என்ற ஒரு நன்னோக்கத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயல்தான் அதுவும் கூட. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கேட் மூடப்பட்டதற்கு பின்னாலும் நாம் ஆங்காங்கே நின்று கதைக்கின்றோம் என்றால் அதற்கு பின்னால் அல்லாஹ்விடம் தான் துஆ செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எமக்கு மழையாக பொழிவித்துக் கொண்டிருக்கின்றானோ, எந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் எமக்கு தருவதாக வாக்களித்திருக்கின்றானோ, அந்த தக்வாவை, அந்த சபுரை, அந்த பொறுமையை, அந்த ஒற்றுமை, ரஹமத்து மஃபிரத்து, அல்லாஹ்வுடைய நரக விடுதலை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு போன்ற எல்லா அம்சங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எமக்கு தந்து எம்மை ஈருலகிலேயும் நிம்மதியாக கண்ணியமாக கௌரவமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய பெண்மணிகளை பாதுகாப்பாயாக, சிறிய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, விசேடமாக முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முழு உலகிலேயும் இன்று முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், சிறிய குழந்தைகள் தூக்கிலிட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ், நெருப்பிலிட்டு தடுக்கப்படுகின்றார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை தருவாயாக. யா அல்லாஹ், ஒற்றுமையை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தீனின் மூலமாக எமக்கு மிகப்பெரிய வெற்றியை எமக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மேலான ஒற்றுமையை தருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயம் கொள்கை ரீதியாக பிரிந்து போயிருக்கின்றது. யா அல்லாஹ், ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஒரு அந்நியனை பார்ப்பதை போன்று பார்க்கின்றார்கள். யா அல்லாஹ், எமக்குள்ளே உண்மையான ஒற்றுமையை தருவாயாக. எம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்திலே நிறைவேற்றுவாயாக. எம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.